இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, The Voice of Hope.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800833231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
எங்களுடைய இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
நேயர்களே, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8 0 7 3 9 9 2 1 4 6 மற்றும் 9 4 9 8 6 0 7 0 0 7.
நீங்கள் எங்கள் ஒலிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனாவில் உள்ள அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
இப்பொழுதும் நம் மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் தேவ வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
ஸ்வரங்களில் இசைத்திட எனக்கு இறைவாவும் வரம் வேண்டுமே. இதில் இளம் துளிர் நான் வந்து இனிதாய் மூளை தேடவும் இதய நிலம் வேண்டுமே. ஈழு ஸ்வரங்களில் இசைத்திட எனக்கு இறைவாவும் வரம் வேண்டுமே. அன்பை நான் இழந்து விட்டேன். இதை அறிந்தேன் அர்ப்பணம்
செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் அன்பான வானொலி நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வென்ட் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 1446, சாலிஸ்வரி பார்க், மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா. நீங்கள் எங்களது ஒலிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.waawr.org. டைப் செய்து அதில் தமிழ் மொழியை தேர்வு செய்யவும். தேர்வு செய்து எங்கள் பழைய ஒலிபரப்புகளை கேட்டு மகிழலாம். அதே போல ஸ்மார்ட் போனில் வாய்ஸ் ஆஃப் ஹோப் என்ற மொபைல் ஆப்பை டைப் செய்து டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம். அதே போல பிளே ஸ்டோர் ஆப்பில் AWR 360 என்ற மொபைல் ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து மொழிகளையும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம். ஏதாவது சாட்சி இருந்தால் எங்களிடம் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். உங்கள் சாட்சிகளை கேட்க நாங்கள் ஆவலோடு காத்திருக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும், ஜப விண்ணப்பங்கள் இருந்தாலும் மறவாமல் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜபிக்க ஆவலோடு காத்திருக்கிறோம். நேர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு தேவ செய்திக்குள் நாம் கடந்து செல்லலாம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் நீர் எங்களோடு கூட பேசுங்க. விசேஷமாய் இதை செய்திக்காய் காத்திருக்கிற அனைவரோடு கூட பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நாம் செய்தியின் தலைப்பு என்னவென்று பார்க்கும் பொழுது இன்னொரு வாய்ப்பு. நம்முடைய வாழ்க்கையில் ஏன் தேவன் இன்னொரு வாய்ப்பை தருகின்றார்? ஆங்கிலத்தில் ஒன் மோர் சான்ஸ். ஏன் தேவன் இன்னொரு வாய்ப்பை நம்முடைய வாழ்க்கையில் தருகின்றார் என்று நாம் கேட்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ முறை நாம் பாவம் செய்திருக்கிறோம், எத்தனையோ முறை தேவனை விட்டு வழிவிலகி சென்றிருக்கிறோம், எத்தனையோ முறை நம்ம அவருடைய வார்த்தையை கேட்காமல் இருக்கின்றோம். ஏன் தேவன் இன்னொரு வாய்ப்பு நம்முடைய வாழ்க்கையில் தருகின்றார்? அப்படி தரக்கூடிய வாய்ப்புகளை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோமா என்பதை நாம் கேட்க வேண்டும். சில நேரங்களில் இரண்டாவது வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கின்றது, ஆனால் அதே ஒரு சிலருக்கு அந்த இரண்டாவது வாய்ப்பே கடைசி வாய்ப்பாக அமைகின்றதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆகையால் தேவன் ஒருவேளை இந்த நாளிலே உங்களுக்கு இரண்டாவது வாய்ப்பை கொடுக்கின்றார் என்றால் அதை நாம் தவறவிடக்கூடாது. ஆதாம் ஏவாளை தேவன் சிருஷ்டித்து ஏதேன் தோட்டத்திலே வைத்தார். அவர்களை பார்த்து, நீங்கள் தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளையும் புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனிகளை நீங்கள் புசிக்க வேண்டாம் என்று சொன்னார். ஆனால் ஆதாம் ஏவாள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் பாவம் செய்து நிமித்தமாக அந்த தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள் என்று நாம் வேதாகமத்திலே பார்க்கின்றோம். அவர்கள் மூலமாக இந்த உலகத்தில் பாவம் வந்தது என்பதையும் நாம் பார்க்கின்றோம். பாவம் வந்த நிமித்தமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனித சாயல் எடுத்து இந்த பூமிக்கு வந்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். அவர் இந்த பூமிக்கு வந்து பாவத்தில் வீழ்ந்த மனிதனுக்கு, மரணத்தை தன்னுடைய வாழ்க்கையாக கொண்ட மனிதனுக்கு ஜீவனை கொடுக்கும்படியாக இந்த பூமிக்கு வந்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாவத்தில் வீழ்ந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் நித்திய ஜீவனை கொடுக்கவே வந்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஏன் தேவன் இந்த உலகத்திற்கு வந்தார், எதற்காக வந்தார், எதற்காக இன்று நம்முடைய வாழ்க்கையில் இன்னொரு வாய்ப்புகளை அவர் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். லூக்கா 13:7-9 ஒன்பதாம் வசனம் வரை நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமா இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு, இது நிலத்தை ஏன் கெடுக்கிறது என்றான். இங்கே ஒரு எஜமானன் இருக்கிறார், அவர் அங்கே ஒரு அத்திமரத்தை வைக்கின்றார், ஆனால் அந்த அத்திமரத்திலிருந்து எந்த ஒரு கனியும் தரவில்லை என்பதை நாம் இங்கே பார்க்கின்றோம். ஆகையால் அந்த அத்திமரத்தின் முதலாளி என்ன செய்கின்றார் என்று பார்க்கும் பொழுது, தோட்டக்காரனை அழைத்து, இது 3 வருஷமாக இந்த அத்திமரத்தில் கனி ஏதாவது கிடைக்கும் என்று பார்த்தேன், ஆனால் ஒன்றும் கிடைக்கவில்லை, இந்த அத்திமரத்தை நீ வெட்டி போடு என்று சொல்லக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அந்த தோட்டக்காரன் என்ன சொல்கின்றார் என்று பார்க்கும் பொழுது, 8 வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எருது போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்றான். இங்கே இந்த தோட்டக்காரன் தன்னுடைய எஜமானிடம், இன்னொரு வருடம் தாருங்கள், இந்த வருடம் இந்த அத்திமரத்தை நாம் பார்க்கலாம் என்று வாய்ப்பை கேட்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இதை போலவே தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு முறையும் நமக்காக பிதாவிடம் பரிந்து பேசி ஒரு வாய்ப்பை நமக்கு தருகின்றார். அந்த வாய்ப்பை நாம் சரியாய் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து ஏன் நமக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுக்கின்றார்? முதல் காரணம், நீங்கள் மனம் திரும்புவதற்கே அந்த வாய்ப்பை தருகிறார், நாம் பாவத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. சில நேரங்களில் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு வாய்ப்பை தரும் பொழுது மாணவர்கள் அதை அவர்கள் தங்களுக்கு வேண்டியவாக எடுத்துக்கொள்கின்றார்கள், ஆகையால் மீண்டும் மீண்டும் தவறு செய்கின்றார்கள். அதே போலவே இன்று தேவன் மனிதனுக்கு தரக்கூடிய வாய்ப்புகளை இன்று மனிதர்கள் அதை அலட்சியமாக எடுத்துக்கொள்கின்றார்கள். இயேசு கிறிஸ்து தானே அவர் மன்னிக்கின்ற தெய்வம், அவர் நம்மை மன்னிப்பார், எத்தனை முறை நாம் பாவம் செய்தாலும் மன்னிப்பார் என்று அநேக நேரங்களில் தேவன் நமக்கு தந்த இன்னொரு வாய்ப்பை நாம் இழந்து விடுகின்றோம். முதல் காரணம், ஏன் தேவன் வாய்ப்பை தருகின்றார் என்று பார்க்கும் பொழுது, நாம் பாவத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் தரவில்லை, அதற்கு பதிலாக நாம் மனமாற வேண்டும் என்பதற்காகவே அவர் தருகின்றார் என்று பார்க்கின்றோம். 2 பேதுரு 3:4 நாம் பார்க்கும் பொழுது இந்த வசனம் விவரமாக சொல்கின்றது. அவர் வருவார் என்று சொல்கின்ற வாக்கு தத்துவம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலம் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இவ்விதமாகவே இருக்கிறதே என்று கடைசி நாட்களில் அநேகர்கள் சொல்வார்கள் என்று இங்கே வேதம் சொல்கின்றது. அப்படி என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவார் என்று சொன்ன வாக்கு தத்துவம் எங்கே? அவர் ஏன் இன்னும் வரவில்லை என்று அநேகர்கள் கடைசி நாட்களே கேட்பார்கள் என்று பார்க்கின்றோம். ஆனால் அதற்கான பதில் என்னவென்று பார்க்கும் பொழுது 9 வசனத்திலே வேதம் இவனமாக தெளிவாக நமக்கு சொல்கின்றது. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்துவத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனந்திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். இங்கே வேதம் சொல்கின்றது, ஏன் இயேசு கிறிஸ்து அவருடைய இரண்டாவது வருகையை தாமதிக்கிறார், ஏன் அவர் வரவில்லை என்று பார்க்கும் பொழுது, வசனம் சொல்கின்றது, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனந்திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையா இருக்கிறார். ஏன் ஆண்டவர் இன்னொரு வாய்ப்பை கொடுக்கின்றார் என்று பார்க்கும் பொழுது, நீங்களும் நானும் மனந்திரும்பி அந்த பரலோகத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காகவே. பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்று தேவன் உன்னை பார்த்து சொல்கின்றார், உன் வாழ்க்கையில் நீ எதை இழந்தாய் என்று ஒருவேளை ஒரு கேள்வியை கேட்போம் என்றால், வேதம் சொல்கின்றது தேவன் மனித சாயல் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் தேவ சாயலை இழந்தான், அவன் தேவனுடைய மகிமை இழந்தான் என்று ரோமர் 3:23 சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் ரோமர் 6:23 நாம் வாசிக்கும் பொழுது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவர் அந்த நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். பாவத்தின் சம்பளம் மரணம், அந்த மரணத்திலிருந்து மீட்கும்படியாக தம்முடைய ஒரே பேரான குமாரனை பிதாவான இந்த பூமிக்கு அனுப்பியது நிமித்தமாக இன்று உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பு இருக்கின்றது. பிரியமானவர்களே, ஆகையால் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே தரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் தவறவிடாதபடி, மனந்திரும்பி பாவம் செய்யாதபடி நீங்கள் நடக்க வேண்டியதாக இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். நீதிமொழிகள் 28:13 வசனத்தை வாசிக்கும் பொழுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஒருவேளை இன்று இன்னும் உங்களுடைய பாவத்தை நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள். அப்படி என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் மேலோக்கி செல்ல முடியாது, உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இருக்கும். நீங்கள் அதை அறிக்கை செய்து விட்டு விடுவீர்கள் என்றால் தேவனிடத்திலிருந்து நீங்கள் இரக்கம் பெறுவீர்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வரக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவது, இயேசு கிறிஸ்து ஏன் நமக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுக்கின்றார், ஏன் என்று பார்க்கும் பொழுது, இயேசுவுக்காக நீங்களும் நானும் கனிகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காக. இயேசுவுக்காக கனிகளை கொடுப்பதற்காகவே அவர் இரண்டாவது வாய்ப்பை கொடுக்கின்றார். அநேக நேரங்களில் ஏன் ஆசிரியர் மாணவருக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுக்கின்றார், அடுத்த தேர்விலாவது இந்த மாணவன் நன்றாக படித்து அவன் தேர்ச்சி அடைய மாட்டானா என்பதற்காகத்தான். அதே போலவே தேவனும் நமக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுக்கின்றார், ஏன் என்று பார்க்கும் பொழுது, அவருக்காக நம் நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காக. Luke 13:7 இவனமாக சொல்கின்றது, அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமா இந்த அத்திமரத்தில் கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு, இது நிலத்தை ஏன் கெடுக்கிறது என்றார். ஏன் தேவன் இந்த அத்தி மரத்தை பார்த்து எடுத்து போடு என்று சொல்கின்றார் என்று பார்க்கும்பொழுது, கனி தரவில்லை என்பதற்காக. அங்கே தோட்டக்காரன் இன்னொரு வருடம் கொடுங்கள், ஏன் என்றால் இந்த இன்னொரு வருடத்தில் நான் அதை கனி தர வைப்பேன் என்று சொல்கின்றார். நீங்களும் நானும் கனி தரக்கூடிய ஒரு கிறிஸ்தவனாக வாழ வேண்டும். பிரியமானவர்களே, Mark 11:13-14 நாம் வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு அத்தி மரத்தை நோக்கி சென்று அங்கே கனியை எதிர்பார்க்கின்றார். ஆனால் அந்த அத்தி மரத்திலே எந்த ஒரு கனியும் அகப்படாமல் இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து கனியை எதிர்பார்த்தது போல இன்று தேவ இயேசு கிறிஸ்து உங்களிடத்திலும் அந்த கனிகளை எதிர்பார்க்கின்றார். கனியை நீங்கள் தர வேண்டும், அவருக்காக நற்கிரியைகளை தர வேண்டும், அன்பு எனும் கனியை தர வேண்டும், ஆவியின் கனிகளை தர வேண்டும் என்பது மிக முக்கியமானது. Luke 6:43-45 நாம் வாசிக்கும் பொழுது, நல்ல மரமானது கெட்ட கனியை கொடுக்காது, கெட்ட மரமானது நல்ல கனியை கொடுக்காது, அந்தந்த மரம் அதன் கனியினால் அறியப்படும். முட்செடிகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறதும் இல்லை, நெரிஞ்சல் செடியில் திராட்சை பழங்களையும் பறிக்கிறதும் இல்லை. அப்படி என்றால் வேதம் சொல்கின்றது, நீங்கள் நல்ல மரமாக இருக்க வேண்டும், நல்ல மரம் கெட்ட கனியை கொடுக்க மாட்டாது. ஏன் ஆண்டவர் உங்களுக்கு இரண்டாவது வாய்ப்பை தருகிறார் என்று பார்க்கும் பொழுது, நீங்களும் நானும் அவருக்காக கனியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக. Yohan 15:15 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நம் தேவனால் மாத்திரமே நம்மால் கனி கொடுக்க முடியும், அவரோடு கூட நாம் இணைந்திருக்க வேண்டும். திராட்சை செடியோடு கூட கொடியாகிய நாம் இணைந்திராவிட்டால் நம்மால் கனி கொடுக்க முடியாது. ஆகையால் பிரியமானவர்கள், நம்முடைய பாவங்களை நாம் முதலாவது அறிக்கை செய்து அந்த பாவத்தை விட்டு வெளியே வர வேண்டும். இரண்டாவது, கனியை கொடுக்கத்தக்கதான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு கிறிஸ்துவை நாம் அண்டி இருக்க வேண்டியது மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது என்று நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக, நாம் ஏன் கிறிஸ்துவானவர் நமக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுக்கின்றார் என்று நாம் பார்க்கும் பொழுது, தாமதிக்காதே அதுவும் கடந்து போக. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் தரக்கூடிய வாய்ப்புகள் குறைந்து கொண்டே வரக்கூடியதை நம்மால் பார்க்க முடியும். ஆகையால் அவர் சொல்கின்றார், இன்னொரு வாய்ப்பை நான் கொடுக்கின்றேன் என்றால் அடுத்த முறை இந்த வாய்ப்பு கிடைக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று குறைந்திருக்கும். உதாரணத்திற்கு, சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது பெற்றோர்கள் சிறு பிள்ளைகளுக்கு வாய்ப்பை கொடுப்பார்கள், அல்லது அவர்கள் வந்து ஒரு இளம் வாலிபர்களாய் மாறும் பொழுது அங்கே அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகின்றது. அதுக்கு பிறகு அவர்கள் வாலிபர்களாய் மாறும் பொழுது அங்கே ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகின்றது. பெரியவர்களாய் மாறும் பொழுது அங்கே ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகின்றது. திருமணம் ஆகும் பொழுது அங்கே ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகின்றது. இப்படி ஒவ்வொரு வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் அவர்களுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படுகின்றது. ஆனால் அந்த நேரத்தில் அந்த தருணத்தில் அந்த வாய்ப்பு அவர்கள் சரியாய் பயன்படுத்தி இருப்பார்கள் என்றால் அவருடைய வாழ்க்கையிலே மேலோங்கி வளரக்கூடியவர்களாக இருப்பார்கள். உதாரணத்துக்கு சிறு வயதிலே அந்த வாய்ப்புகளை சரியாய் பயன்படுத்தி நன்றாக படிக்கக்கூடியவன் தன்னுடைய எதிர்காலத்திலே நல்லதொரு உத்தியோகத்தில் இருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். சரியான பெண்ணை தேர்வு செய்து திருமணம் செய்து கொண்டவன் தன்னுடைய வாழ்க்கையில் நல்ல மனைவியோடு சந்தோஷமா இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். அப்படி என்றால் தேவன் எந்த காலகட்டத்தில் நமக்கு வாய்ப்பை தருகிறாரோ அந்த காலகட்டத்தில் இந்த வாய்ப்பை சரியாய் பயன்படுத்தி கொள்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டம் சரியாக அமையும். ஒருவேளை அதை தவற விடுவோம் என்றால் அது ஒவ்வொன்றும் நம்மை விட்டு கடந்து போய் கொண்டே இருக்கும். இதைத்தான் பிரசங்கி 3:1-2 சொல்கின்றது. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு கிரிய காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. அப்படி என்றால் ஒவ்வொருத்திற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. அந்த காலம் நிறைவடைவதற்கு முன்பதாக நீங்கள் தேவனிடம் மனம் திரும்ப வேண்டும். தேவனுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும். ஒருவேளை அந்த காலம் உங்களை விட்டு கடந்து போய் விடும் என்றால் மீண்டும் அந்த காலம் உங்களுக்கு கிடைக்காது. வாலிப பிரயாயத்தை நீங்கள் தவற விடுவீர்கள் என்றால் அந்த வாலிப பிரயாயம் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் வராது. குழந்தை பருவத்தை நீங்கள் தவற விடுவீர்கள் என்றால் அந்த குழந்தை பருவம் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் வராது. அல்லது நீங்கள் பெரியவர்களாக இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை தவற விடுவீர்கள் என்றால் அது மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் வராது. நீங்கள் கல்லூரியில் இருக்கின்றீர்கள் என்றால் படிக்கக்கூடிய நேரத்தை வீணாக்கி விடுவீர்கள் என்றால் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் வராது. அதனால் தான் தேவன் சொல்கின்றார், எனக்கு இன்னொரு வாய்ப்பு நான் ஏன் தருகிறேன் என்றால் என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டம் முடிந்து கொண்டே போகின்றது. ஆகையால் பிரசங்கி 11:9-10 நாம் வாசிக்கும் பொழுது, வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளும் நட, ஆனாலும் இவைகள் எல்லாவற்றிலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார் என்பதை நீ மறக்க கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறத என்ன பண்ற நாம பார்க்கின்றோம். நீ உன் இருதயத்தில் இருந்து சஞ்சலத்தையும் மாம்சத்திலிருந்து தீங்கும் நீக்கி போடு, இள வயதும் வாலிபமும் மாயையே. வேதம் அழகாக சொல்கின்றது, இள வயதும் வாலிபமும் மாயை, உன்னை ஒரு நாள் அதை உன்னை விட்டு கடந்து போகும். ஆகையால் உன்னுடைய வாலிப பிரியாயத்தில் நீ சிருஷ்டிகரை நினை என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். பிரசங்கி 12:1 வாசிக்கும் பொழுது, நீ உன் வாலிப பிரியாயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வராததுக்கு முன்பும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராதற்கு முன்னும். இங்கே எதை குறித்து இந்த அதிகாரம் சொல்கின்றது என்று பார்க்கும் பொழுது, ஒரு மனிதன் முதிர் வயது ஆகும் பொழுது அவனுடைய கண்கள் இருள் அடைகின்றது, அவனுடைய செவிகள் கேட்காமல் போகின்றது, அவன் பற்கள் உடைந்து போகின்றது, அவன் உடலிலே பலம் குன்றி போகின்றது, அவனால் ஒன்றும் செய்யாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுகின்றான். ஆகையால் தான் தேவன் சொல்கின்றார், வாலிப பிரயாயத்தில் உன் சிருஷ்டிகரை நீ நினைக்க வேண்டும் என்பதே. ரோமர் 5:12-19 வசனத்தை வாசிக்கும் பொழுது, இப்படியாக ஒரே மனுஷனால் பாவம், பாவத்தினால் மரணம் உலகத்தில் பிரவேசித்தது போல எல்லா மனுஷருக்கும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லோருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. ஆகையால் இந்த உலகத்தில் மரணம் வந்தது, பாவம் வந்தது, அது நிமித்தமாக இந்த உலகத்தில் முதுமை வந்தது என்று பார்க்கின்றோம். ஆனால் ஒரே ஒரு மனுஷனால் பாவம் வந்தது போல அதே ஒரு மனுஷனால் நமக்கு நீதி வந்தது என்று நாம் பார்க்கின்றோம். அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இன்று அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உங்களால் இந்த உலகத்தில் ஒன்றுமே சாதிக்க முடியாது. பிரியமானவர்களே, வெளிப்படுத்தல் 22:12 வசனத்திலே வேதம் இவ்வளமாக சொல்கின்றது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின் படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் இன்னோடு கூட வருகின்றது. ஆம், இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் சீக்கிரத்தில் வரப்போகின்றார். அவருக்காக அவர் தந்த வாய்ப்புகளை சரியாய் பயன்படுத்தி அவருக்காக காத்திருக்கிறவர்கள் அந்த பரலோகத்திலே அவர்கள் பிரவேசிப்பார்கள் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நீ ஆயத்தமா? அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, தாய்மார்களே, பெரியோர்களே, நீங்கள் ஆயத்தமா? உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். இன்று இந்த தருணம் கர்த்தருடைய வாழ்க்கையில் இன்னொரு வாய்ப்பை தருகிறார், அதை சரியாய் பயன்படுத்தி கொள்ளுங்கள். கண்களை மூடி ஜபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்ததுக்காக உம்மை ஸ்தோத்திருக்கிறேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அருமையான வாலிபனுக்காக, சகோதரிக்காக நான் செபிக்கின்றேன். அவர்களை தொடுங்க. அவருடைய வாழ்க்கையில் கர்த்தாவினர் இன்னொரு வாய்ப்பை தந்திருக்கிறீங்க தகப்பனே. அவர்கள் இந்த வாய்ப்பை சரியாய் பயன்படுத்தி உம்முடைய பிரமாணங்களை நிறைவேற்றவும் உமக்காய் சாட்சியாய் நிற்கவும் கர்த்தனின் கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறேன். அப்பா, தயவாய் கொடுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன்.
நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
நீங்கள் எங்களுக்கு இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கலைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கர்த்தரோடு கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.